அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 21 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். இலங்கையில் நல்லிணக்கத்தையும் சமாதானத்தையும் கட்டியெழுப்ப வெளிநாடுகளிடம் தீர்வு தேடாமல் உள்நாட்டு தீர்வு திட்டத்திற்கு வருமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு விடுத்த அழைப்புக்கு சம்பந்தரின் பதில்.
தீர்வு சம்பந்தமான நமது யோசனைகளை நாங்கள் எழுத்தில் சமர்ப்பித்தோம். அதற்கு அரசாங்கம் பதில் தருவதாக வாக்கு அளித்தார்கள். ஆனால் பல மாதங்கள் கழிந்தும் பல கூட்டங்கள் இடம்பெற்றும் அவருடைய பதில் வரவில்லை. இட்டுவரையில் பதில் வரவில்லை.
இந்தியாவின் மத்திய வன மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சரான ஜெயந்தி நடராஜன் அவர்கள் பதவி விலகியிருப்பது குறித்த ஓர் அலசல்.
தொழிலதிபர்கள் அவர் திட்டங்களை தாமதப்படுத்துவதாகவும் அதற்கு உரிய உரிமங்களை நேரத்தில் பெறுவதில்லை என்ற குறையும் தொழிலதிபர்கள் அரசிடம் ஏற்கனவே கூறியிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன.
போலியோ நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் பாகிஸ்தானில் கொல்லப்படுவது ஏன் என்பதை ஆராயும் பெட்டகம் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
தாய்லாந்தின் அரசியல் நெருக்கடியை மேலும் அதிகமாக்கும் ஒரு நகர்வாக பார்க்கப்படுகின்ற பிப்ரவரி மாதம் நடக்க இருக்கின்ற பொதுத் தேர்தலில் தாம் பங்கு கொள்ளப் போவதில்லை என்று அந்த நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி கூறியிருக்கின்றது. தன்னை பதவி விலகக் கூறி தலைநகர் பாங்காக்கில் நடத்தப்பட்ட தொடர் போராட்டங்களை அடுத்து பிரதமர் இங்கலாக் சினவத்ரா தேசிய மட்டத்திலான தேர்தலை அறிவித்திருக்கின்றார். இங்கிலாக்கின் கட்சியான பியூ தாய் கட்சி கடந்த தேர்தலில் ஒப்பீட்டளவில் வெற்றி பெற்றது. மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டாலும் அது வெற்றி பெறும் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது. ஜனநாயக கட்சியின் முடிவு அது தாய்லாந்தில் அரசியல் முறைமையில் மாற்றத்தை கொண்டு வர முயற்சிப்பதை காண்பிப்பதாக செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள்.
தெற்கு சூடானில் கேந்திர முக்கியமான போர் நகரை முன்னாள் அதிபருக்கு விசுவாசமான கிளர்ச்சி படையினர் கைப்பற்றி 3 நாட்கள் கடந்திருக்கின்ற நிலையில் அதனை மீண்டும் கைப்பற்ற அந்நாட்டு இராணுவத்தினர் முயன்று வருகின்றனர். முன்னாள் துணை அதிபர் ரீக் மஷார் தன்னை பதவியிலிருந்து கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டுவதாக அதிபர் சல்வா கியர் குற்றஞ்சாட்டியிருந்த நிலையில் அங்கு கடந்த ஞாயிறு முதல் நடந்து வரும் இன வன்முறைகளில் 500 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். போர் நகருக்கு அருகே அமெரிக்க பிரிஞ்சிகளை மீட்டு வரச் சென்ற விமானம் ஒன்று துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகியதில் 4 அமெரிக்க இராணுவ நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் தெற்கு சூடானின் மூத்த இராணுவ கட்டளை அதிகாரியான ஜெனரல் ஜேம்ஸ் கோங் எண்ணெய் தயாரிப்பிற்கு முக்கியமான யூனிட்டி மாநிலத்தில் உள்ள கிளர்ச்சி படையினருடன் அணி சேர்ந்திருப்பதையும் குறிப்பிடத்தக்கது.
ஜப்பானில் அடுத்த 5 வருடங்களுக்கு தனது இராணுவ செலவை அதிகரிப்பதாக ஜப்பானிலிருந்து வந்த செய்திக்கு சீனா ஆத்திரத்துடன் எதிர்வினை காட்டியிருக்கின்றது. தாம் புதிய இராணுவ தளவாடங்களை வாங்குவதை நியாயப்படுத்துவதற்காக ஜப்பான் வேண்டுமென்றே சீனாவின் இராணுவ அச்சுறுத்தலை மிகப்படுத்தி காட்டுகின்றது என்று சீனாவின் பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். ஆளில்லா விமானங்கள், சண்டை விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் உட்பட உயர்ரக இராணுவ தளவாடங்களில் வரும் ஆண்டுகளில் $230 பில்லியன் அதிகமாக செலவு செய்யப்போவதாக இந்த வாரம் உற்பத்தியில் ஜப்பான் கூறியிருந்தது. கடந்த 20 ஆண்டுகளில் சீனாவின் இராணுவ செலவு 5 மடங்காக அதிகரித்திருக்கின்றது.
25 ஆண்டுகளுக்கு முன்னர் லொக்கபியில் நடந்த குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட 270 பேரின் நினைவாக பிரிட்டனிலும் அமெரிக்காவிலும் அஞ்சலி பிரார்த்தனைகள் நடைபெற்றுள்ளன. 1988 ஆண்டில் அமெரிக்க பயணிகள் விமானம் ஒன்று வானில் வைத்து குண்டு வைத்து தகர்க்கப்பட்ட ஸ்காட்லாந்தின் லொக்கபி நகரில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. லண்டனில் உள்ள வெஸ்ட்மின்ஸ்டர் அபே வளாகத்திலும் பிரார்த்தனை வழிபாடுகள் நடைபெற்றன. இந்த தாக்குதல் தொடர்பில் லிபிய நாட்டவரான அப்தல் பாசட் அல் மெக்ராதி மீது குற்றச்சாட்டப்பட்டது. அவரும் கடந்த ஆண்டு உயிரிழக்கும் வரை தான் அப்பாவி என்றே கூறி வந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஈராக்கில் சுன்னி இனத்தவர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற மாகாணமான அன்பரில் மறைந்திருந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தபட்சம் 15 ஈராக்கி அதிகாரிகளாவது கொல்லப்பட்டதாக இராணுவ அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். அல் கைதாவுடன் தொடர்புடைய தீவிரவாதிகளின் முகாம் ஒன்றை தாம் புகுந்து தாக்க முற்பட்ட வேளை நடந்த பதில் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் ஒரு மேஜர் ஜெனரல் உட்பட பல உயரதிகாரிகள் அடங்குவதாக அதிகாரிகள் கூறுகின்றார்கள். தொடர்ச்சியாக நடந்த வகுப்புவாத மொத வன்செயல்களில் ஈராக்கில் இந்த வருடத்தில் 1000 கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
சர்வதேச விண்வெளி நிலையத்தின் பாதிக்கப்பட்டுள்ள குளிரூட்டல் கட்டமைப்பில் அவசர திருத்தங்களை செய்யும் நோக்குடன் ஸ்பேஸ் வாக்ஸ் எனப்படும் விண்வெளியில் இறங்கி நடக்கும் தொடர் பயணங்களின் முதற் நடைபயணத்தை விண்வெளி வீரர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சேதமடைந்த வால்வு காணப்படும் குழாய் ஒன்றை துண்டிப்பதற்காக 2 அமெரிக்க விண்வெளி வீரர்கள் விண்வெளி நிலையத்துக்கு வெளியில் சென்றிருக்கிறார்கள். குறித்த குழாயை அகற்றிவிட்டு புதிய குழாய் ஒன்றை பொருத்துவதற்காக மேலும் 2 ஆய்வு பயணங்களை மேற்கொள்ளவும் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். 10 நாட்களுக்கு முன்னர் இந்த பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் விண்வெளி வீரர்கள் மிக அவசியமற்ற கருவிகளை நிறுத்தி வைத்துவிட்டனர். அதனால் விஞ்ஞான ஆய்வுகளும் கிட்டத்தட்ட நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இப்போது ஏற்பட்டுள்ள நிலைமை பாரதூரமானது என்றாலும் உயிராபத்து ஏற்படுத்தக்கூடியது அல்ல என்று நாசா கூறியிருக்கிறது.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியின் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியின் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் நல்லிணக்கத்தையும் சமாதானத்தையும் கட்டியெழுப்ப வெளிநாடுகளிடம் தீர்வு தேடாமல் உள்நாட்டு தீர்வு திட்டத்திற்கு வருமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களிடம் அழைப்பு விடுத்திருந்ததை நேற்றைய பிபிசி தமிழோசையில் கேட்டீர்கள். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறீர்களா, அதற்கு உங்கள் பதில் என்ன என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
அந்த அழைப்பை நாங்கள் மிகவும் கவனமாக விதானிப்போம், கவனமாக பரிசீலிப்போம். நாம் உள்ளூரில் இந்த பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கு ஆக்கப்பூர்வமாக விசுவாசமாக செயல்பட்டு வந்திருக்கின்றோம். 1 வருடத்துக்கு மேலதிகமாக அரசாங்கத்துக்கும் நமக்கும் இடையில் அபிதமான ஒரு தீர்வை காணுவதற்கு இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையின் போது 3rd கூட்டத்தில் நமது தீர்வு சம்பந்தமான நமது யோசனைகளை நாங்கள் எழுத்தில் சமர்ப்பித்தோம். அதற்கு அரசாங்கம் பதில் தருவதாக வாக்கு அளித்தார்கள். ஆனால் பல மாதங்கள் கழிந்தும் பல கூட்டங்கள் இடம்பெற்றும் அவருடைய பதில் வரவில்லை. இட்டுவரையில் பதில் வரவில்லை. அந்த சூழலில் நமக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சில பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. அதன் போது சில உடன்பாடுகள் எட்டப்பட்டன. அந்த உடன்பாடுகள் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை. 2012 தை மாதம் 17ஆம் தேதி 18ஆம் தேதி 19ஆம் தேதிகளில் இடம்பெற இருந்த இருதரப்பு பேச்சுவார்த்தை அரசாங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு சமூகம் அளிக்காத காரணத்தின் நிமித்தம் நடைபெறவில்லை. அதன் பிறகுதான் பேச்சுவார்த்தையில் முடிவு ஏற்பட்டது. அதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் ஏற்க வேண்டும். அதில் எவ்விதமான பங்காளியாகவும் நாங்கள் இருக்க முடியாது. பாராளுமன்ற தெருவுக்குழுவை நியமித்து அதற்கு எமது பேர்களை தரும்படியாக கேட்டார்கள். எமது நிலைப்பாடு என்னவென்றால், எங்களுடன் பேச்சுவார்த்தையின் பொழுது எட்டப்பட்ட உடன்பாடுகளின் அடிப்படையில்தான் தீர்வை நோக்கி நாங்கள் செல்லும் பயணம் அமைய வேண்டும். அபிதமான ஒரு சூழல் ஏற்படவில்லை என்றால் அரசாங்கம் எங்களுடைய பிரேரணைகளுக்கு தங்களுடைய பதிலை தரவில்லை. அது மாத்திரமல்ல, அரசாங்கத்தினுடைய பங்காளி கட்சிகளுடைய தலைவர்கள் பாராளுமன்ற குழுவில் இடம்பெற்றவர்கள் தமது கருத்துக்களை, தீவிரமான கருத்துக்களை கூற ஆரம்பித்தனர். அந்த கருத்துகளின் அடிப்படையில் தெளிவுக்குழுவுடைய நோக்கம் 1, 13வது அரசியல் சாசனத்தை முற்றாக இல்லாமல் செய்வது அல்லது குறைந்த அளவில் உள்ள அதிகாரங்களை நீக்குவது என்பதை அவர்கள் பகிரங்கமாக கூறி ஒரு விடயம். அந்த சூழலில் நாங்கள் தெருவுக்குழுவில் பங்கு பெற்றிருக்க முடியாது. அபிதமான ஒரு இலக்கை அடைவதற்காக அல்ல நாங்கள் தெருவுக்குழுக்கு போனால் போவோம். ஒரு நியாயமான அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் போவோம். இதுதான் உள்ள பின்னணி. அரசாங்கத்தால் நியமித்த நல்லிணக்க ஆணைக்குழு சிபாரிசு பண்ணியிருக்கின்றது. தமிழர்களுடைய பிரச்சனை காலப்போக்கில் தீர்க்காத காரணத்தின் நிமித்தம்தான் நாட்டில் இவ்விதமான சர்ச்சை ஏற்பட்டது. ஒரு அரசியல் தீர்வை காண வேண்டியது அத்தியாவசியம். அரசாங்கம் தன்னுடைய பிரேரணையை முன்வைக்க வேண்டும். முன்வைத்து இந்த பேச்சுவார்த்தையை ஆக்கப்பூர்வமான முறையில் முன்னெடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். தங்களால் நியமித்த ஆணைக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கூட அவர்கள் செயல்பட முடியாமல் இருக்கின்றார்கள். இந்த நிலைமை மாற வேணும்.
இலங்கை அரசாங்கம் இந்த 13வது திருத்தத்தையும் தாண்டி பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதற்கு ஒரு தெளிவுக்குழுவை அமைத்து அந்த தெளிவுக்குழுவில் 13வது திருத்தம் பற்றிய பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒட்டுமொத்தமான அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டால் அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா?
அபிதமான ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டால் நிச்சயமாக அது விடயம் சம்பந்தமாக நாங்கள் பரிசீலிப்போம். 13வது அரசியல் சாசன சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் அத்தனையும் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசுடைய காலத்தில் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்தினுடைய காலத்தில், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சுடைய காலத்தில் கூட பல்வேறு பாராளுமன்ற தெரிவு குழுக்கள், பல்வேறு நிபுணர்களுடைய தெரிவு குழுக்கள் நியமிக்கப்பட்டு அரசியல் தீர்வு சம்பந்தமாக தங்களுடைய யோசனைகளை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனபடியால் 13வது அரசியல் சாசன திருத்தம் எண்ணம் கட்டியெழுப்பப்பட வேண்டும், முன்னேற்றகரமான திருத்தங்கள் ஏற்பட வேண்டும் என்பது அரசாங்கத்திலிருந்து இருந்த ஒவ்வொரு தலைவருடைய ஆட்சி காலத்திலும் அவர்களால் நியமிக்கப்பட்ட தெரிவு குழுக்களினால் அல்லது நிபுணர் குழுக்களினால் சிபாரிசு செய்யப்பட்ட ஒரு விடயம். ஆனபடியால் அந்த அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை காணுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்கள். நேயர்களே, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள், நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அடுத்து, முஸ்லீம் மக்கள் பெரும்பான்மையாக வசித்து வரும் மாலிகாவத்த பிரதேசத்தில் இடித்து அகற்றப்பட உள்ள வீடுகள் சட்டவிரோதமான அமைப்புகள் என்று அரசு தெரிவித்திருக்கும் குற்றச்சாட்டை கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் புகார் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக வசித்து வரும் கொழும்பு மாலிகாவத்த அப்பல்வத்த பிரதேசத்தில் இடித்து அகற்றப்படவுள்ள வீடுகள் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட குடியிருப்புகள் என அரசாங்கம் தெரிவித்துள்ள குற்றச்சாட்டை கண்டித்து சம்பந்தப்பட்ட மக்கள் உச்சநீதிமன்றத்துக்கு புகார் ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர். அப்பல்வத்த பிரதேசத்தில் அமைந்துள்ள சுமார் 574 வீடுகளை இடித்து அகற்றப்போவதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை அண்மையில் உச்சநீதிமன்றத்துக்கு அறிவித்தது. இவ்வாறு அகற்றப்படவுள்ள வீடுகள் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட குடியிருப்புகள் என்றும் அந்த அதிகார சபை நீதிமன்றத்துக்கு மேலும் தெரிவித்துள்ளது. ஆயினும் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்த அப்பல்வத்த மக்கள் பாதுகாப்பு குழுவின் செயலாளர் முகமது ஷியாம் தனது வீடுகளுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட சகல ஆவணங்களும் இருப்பதாக தெரிவித்தார். இந்த வீடுகளில் வசிக்கும் மக்களை பலவந்தமான முறையில் அகற்றுவதற்காகவே நகர அபிவிருத்தி அதிகார சபை இவ்வாறான பொய் குற்றச்சாட்டொன்றை சுமத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
எல்லாரும் எங்களுக்கு 20 வருஷத்துக்கு மேல இருந்ததுக்கும் எல்லாருக்கும் சரியான பூர்ணமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மீகுது. கரண்ட் பில், தண்ணி பில், ஓட ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே எல்லாருக்கும் குடிக்குது. இது எல்லாத்தையும் முடிச்சு யூடியால் எங்களை கேட்டுக்கிறபடிக்கு நாங்கள் எல்லாரும் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறோம். அவங்கக்கிட்ட நல்ல டாக்குமெண்ட்ஸ் உண்டு.
சம்பந்தப்பட்ட மக்கள் முன்வைத்துள்ள முறைப்பாட்டை எதிர்வரும் ஜனவரி 23 விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாகவும் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதேவேளை அப்பல்வத்த பிரதேசத்தில் அகற்றப்படும் மக்களுக்கு 2 வருடங்களுக்குள் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்று நகர அபிவிருத்தி அதிகார சபையை தெரிவித்துள்ள போதிலும் அந்த உறுதிமொழியை எழுத்து மூலமாக தனக்கு பெற்றுத்தருமாறு அந்த மக்கள் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இந்தியாவின் அடுத்து இந்திய செய்தி ஒன்று. இந்தியாவின் மத்திய வன மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சரான ஜெயந்தி நடராஜன் அவர்கள் பதவி விலகியிருக்கிறார். கட்சி பணிக்காக அவர் தமது அமைச்சர் பதவியை விலகியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அவரது இந்த கருத்து சரியா என்று பிடிஐ செய்தி நிறுவனத்தின் செய்தி ஆசிரியர் வி எஸ் சந்திரசேகர் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருகிற தேர்தலில் நான் கட்சி பணி செய்வதற்காக என்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக கட்சி தலைமையிடம் சொல்லியிருந்தேன். அவர்களும் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் சொல்லிக் கொள்கிறார். அவர் பிரதம மந்திரி அவர்களும் அவருடைய கடிதம் அக்செப்டன்ஸ் லெட்டர்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நீங்க கட்சி பதவிக்காக போவீங்கன்னு நினைக்கிறேன், அந்த வேலையும் நல்லா போ செய்வீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு.
சரிங்க, இந்த அவருடைய பதவி விலகல் என்பது எதிர்பார்க்கப்பட்டதா அல்லது திடீரென்று வந்ததா?
டைமிங், அது நடந்த நேரம் வேணும் என்றால் திடீரென்று வந்ததாக சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அவரை பற்றிய தகவல்கள் சில ஏற்கனவே வந்து கொண்டிருந்தன. இந்த மாதிரி தொழிலதிபர்கள் அவர் திட்டங்களை தாமதப்படுத்துவதாகவும் அதற்கு உரிய உரிமங்களை நேரத்தில் தருவதில்லை என்ற குறையும் தொழிலதிபர்கள் அரசிடம் ஏற்கனவே கூறியிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இதை பற்றி யாரும் ஆதாரபூர்வமாக ஆன் ரெக்கார்ட் பேசுவதில்லை, ஆனால் இதுதான் பரவலாக பேசிக் கொள்ளப்படுகிற ஒரு செய்தி.
அவர் வந்து அடுத்த தேர்தலில் கட்சி பணிக்காக அவருடைய அமைச்சர் பொறுப்பில் இருந்து விலகினார் என்று ஒரு பக்கம் ஏற்றுக்கொண்டாலும் கூட, அவரை போல மற்ற சிலரும் அமைச்சர் பதவிகளிலிருந்து விலக்கப்பட்டு கட்சி பணிகளுக்கு அனுப்பப்படக்கூடும் என்கிற ஊகங்கள் ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
அந்த ஒரு பரவலான செய்தி ஏற்கனவே நிலவி கொண்டுதான் இருந்தது. ஊரக அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் மற்றும் கார்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அமைச்சர் சச்சின் பைலட் போன்றவர்கள் கட்சி பணிக்காக அழைக்கப்படலாம் என்று ஏற்கனவே பேச்சு இருந்தது. ஒருவேளை ஜெயந்தி நடராஜன் அவர்களுக்கு ஒரு இது ஒரு நல்ல ஃபேஸ் சேவிங் ரீசனாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி கட்சி பணிக்காக என்னை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லுவதும் இந்த நேரத்தில் அவருக்கு ஏதுவாக உள்ளது ஒரு விஷயம் என்று நம்ம இன்ஃபர் பண்ணலாம்.
சமீபத்தில் நடந்து முடிந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் பெரும் தோல்வியை சந்தித்திருக்கும் நிலையில் இது போன்ற கட்சி பணிக்காக அமைச்சர்களை மாற்றுவது என்பது ஒரு கட்சியினுடைய செயல்திட்டமா இருக்கா, அல்லது கட்சியில யாரெல்லாம் சங்கடம்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிறதுக்கான ஒரு வழிமுறையா இதை பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா?
இதில் இரண்டும் கலந்துள்ளது. ஒரு சில அமைச்சர்களை கட்சி பணிக்கு அழைப்பது கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவதற்காக என்று சொல்லலாம். ஆனால் ஜெயந்தி நடராஜன் போன்ற அமைச்சர்களை நீக்குவதற்கும் இது ஒரு வசதியான வாய்ப்பாகவும் கருதி கொள்ளலாம்.
இதையெல்லாம் முடிவெடுப்பது சோனியா காந்தியா ராகுல் காந்தியா பிரதமரா?
முக்கியமாக சோனியா காந்தி மற்றும் ராகுல், பிரதமர் அதை செயல்படுத்துகிறார்.
இல்லை, சமீப காலமாக ஒரு கருத்து மேலோங்கி வருகிறது, கட்சியினுடைய முடிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ராகுல் காந்தி அதிகமாக எடுக்க ஆரம்பித்து விட்டார், சோனியா காந்தி ஒதுங்கிக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் என்றெல்லாம் செய்திகள் கூறப்பட்டன. அது அந்த போக்கு இப்பொழுதும் தொடர்வதாக கருதுகிறீர்களா, அல்லது சோனியா காந்தி இன்னமும் தொடர்ச்சியாக நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இந்த முடிவுகளை வைத்திருப்பதாக நீங்க பாக்குறீங்களா?
இதை பற்றி துல்லியமாக கூறுவதற்கு யாராலும் முடியாது. ஏனென்றால் இந்த முடிவுகளை யார் எடுக்கிறார் யார் எடுக்கவில்லை என்பதை சொல்லுவதற்கு யாரும் இல்லை. ஒரு சில யூகங்களில் தான் நாம் செல்ல வேண்டும். முக்கியமாக சோனியா காந்தி அவர்கள் முற்றும் கட்சி அலுவல்களை துறந்ததாக சொல்ல முடியாது. அவர் இன்னும் கண்ட்ரோல் தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். ராகுல் காந்திக்கு பக்க பலமாக இருக்கிறார். ராகுல் காந்தியை மக்களிடம் அதிகம் எக்ஸ்போஸ் செய்வதற்கு தான் சற்று பின் வாங்கியிருக்கிறார். அவ்வளவுதானே ஒழிய முடிவுகளில் அவர் முற்றுமாக துறந்தார் என்று சொல்ல முடியாது.
பிடிஐ செய்தி நிறுவன செய்தி ஆசிரியர் VS சந்திரசேகர் அவர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து சர்வதேச கண்ணோட்டம். தெற்கு சூடானில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த போர் நகரை முன்னாள் அதிபருக்கு விசுவாசமான கிளர்ச்சி படையினர் கைப்பற்றி 3 நாட்கள் கடந்திருக்கும் நிலையில் அதனை மீண்டும் கைப்பற்ற அந்நாட்டு ராணுவத்தினர் முயன்று வருவது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் பார்த்தோம். இது பற்றி பிபிசியின் ஜேம்ஸ் கோப்லனின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
தெற்கு சூடான் எங்கிலும் போர் பரவி வருகிறது. ஒரு வாரத்துக்கு முன்னர் தான் அங்கு இந்த மோதலை தொடங்கியது. தன்னை பதவி கவுழ்ப்பதற்கான சதி முயற்சிதான் இது என்று இந்த மோதலை தெற்கு சூடான் அதிபர் சல்வா கியர் வர்ணிக்கிறார். நாட்டின் பெரும்பான்மை இடங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக நாட்டின் முன்னாள் துணை அதிபர் ரீக் மஷார் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். தெற்கு சூடானில் பெருமளவு எண்ணெய் உற்பத்திக்கு முக்கியமான யூனிட்டி மாநிலத்தை தனக்கு விசுவாசமான படையினர் கைப்பற்றி வைத்திருப்பதாக ரீக் மஷார் கூறுகிறார். மஷாரின் கட்டளையில் இயங்குகின்ற இன்னொரு ராணுவ ஜெனரல் ஜோங்லி மாநிலத்தில் உள்ள போர் என்ற நகரத்தை இந்த வாரத்தின் முற்பகுதியில் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று சனிக்கிழமை காலை போர் நகரப்பகுதியில் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக சில தகவல்கள் கூறுகின்றன. அவற்றில் பயணித்த அமெரிக்க ராணுவ நபர்களும் காயமடைந்திருப்பதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன. மோதலில் ஈடுபட்டு வரும் கிளர்ச்சி படையினர் தனது கட்டுப்பாட்டிலேயே இயங்குவதாக முன்னாள் துணை அதிபர் மஷார் இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதிபர் சல்வா கியருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் அவர் பிபிசியிடம் தெரிவித்தார். ஆனால் ஆட்சி கவிழ்ப்புக்கான சதி முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் கைதாகியிருக்கின்ற முன்னணி அரசியல்வாதிகள் அதற்கு முன்பதாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் முன்னாள் துணை அதிபர் கூறியிருக்கிறார். தெற்கு சூடானில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அரசியல் குழப்ப நிலைமை இப்போது மோசமான இன மோதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிவில் யுத்தமாக மாறிக்கொண்டிருப்பதாக தெரிகிறது. பல தசாப்தங்களாக சிவில் யுத்தத்தில் அகப்பட்டு கிடந்த நிலையில் 2011 ஆண்டில்தான் தெற்கு சூடான் என்ற புதிய நாடு சுதந்திரம் பெற்று உருவாகியமை குறிப்பிடத்தக்கது.
பிபிசியின் ஜேம்ஸ் கோபலனின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. போலியோ நோய் பரவும் ஆபத்து மீண்டும் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வரும் நிலையில் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் அவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் கொல்லப்படுவது ஏன் என்பதை ஆராயும் பெட்டகம் ஆங்கிலம் மூலம் ஆலம் மக்மூல், தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
போலியோவை பொறுத்தவரை கடந்த வருடத்தில் உலகில் 3 நாடுகளை தவிர கிட்டத்தட்ட அது முழுமையாக ஒழிக்கப்படும் நிலையை எட்டியிருந்தது. ஆனால் இந்த வருடத்தில் அந்த நிலைமை மாறி வருகின்றது. சிரியாவிலும் ஹோர்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா என்று வர்ணிக்கப்படுகின்ற ஆப்பிரிக்காவின் வடகிழக்கு பகுதியிலும் அது மீண்டும் கடுமையாக தாக்க ஆரம்பித்திருக்கின்றது. போலியோ தடுப்பு நடவடிக்கைகள் துரிதமாக செய்யப்படாவிட்டால் அடுத்த 10 வருடங்களில் வருடத்துக்கு 2 லட்சம் பேர் அந்த நோயால் தாக்கப்படும் நிலை வரலாம் என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்திருக்கின்றது. பாகிஸ்தானிலும் போலியோ இன்னமும் ஒரு தொற்றுநோயாகவே தொடர்கின்றது. போலியோ வைரஸை அழிப்பதற்கு அந்த நோயை பாகிஸ்தானிலும் ஒழிப்பது மிகவும் முக்கியமானது என்று உலக சுகாதார நிறுவனம் நம்புகின்றது. ரமதுல்லா என்ற இந்த சிறுவனின் துயரம் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கின்றது. தனது வாழ்நாள் முழுவதும் இனி அவன் போலியோ கொடுத்த இழப்பை தாங்கியாக வேண்டும். போலியோ வைரஸ் பரவுவது அதிகரித்து வரும் பாகிஸ்தானில் அந்த நோய் புதிதாக தொற்றியவர்களில் இவனும் ஒருவன். போலியோ தடுப்பு மருந்து போடும் பணியாளர்கள் வந்துவிட வேண்டும் என்று நான் இயங்கினேன் என்று கூறுகின்ற அவனது தாயார், ஆனால் தனது பகுதியில் உள்ள ஆட்கள் அவர்களை தடுத்துவிட்டதாக கூறுகின்றார். தன்னுடைய குழந்தையின் எதிர்காலம் சீரழிந்து போனது குறித்து எவருக்குமே கவலை கிடையாது என்று அவர் குறிப்பிடுகின்றார். போலியோ தடுப்பு மருந்து போட வந்து கொல்லப்பட்ட இரண்டு பெண் ஊழியர்களின் சடலங்கள் இவை. அப்படியானவர்களுக்கு இங்கு இதுதான் கதி.
அவர்கள் அப்பாவிகளாக இருந்த போதிலும் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். துப்பாக்கி சத்தம் கேட்டபோது அவர்கள் ஓட முயன்றார்கள். அவர்களின் காலில் சுட்டு அவர்கள் விழுந்ததும் அவர்களது முகத்திலும் சுட்டார்கள்.
ஆனால் குல்நாஸ் பாகிஸ்தானின் உண்மையான போலியோ கதாநாயகி. தனது இரு உறவினர்கள் சுடப்பட்ட போதிலும் அவர் வெளியே சென்று இப்பொழுதும் குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு மருந்து கொடுத்து வருகின்றார். இப்பொழுது இவர்களைப் போன்ற சுகாதார ஊழியர்களுக்கு பல இடங்களில் ஆயுத காவலர்களின் பாதுகாப்பு தேவைப்படுகின்றது. சில ஆபத்தான இடங்களுக்கு, குறிப்பாக பாகிஸ்தான் தலிபான்கள் இருக்கின்ற இடங்களுக்கு போகவே முடியாது. சரி, சிறுவர்களுக்கு போலியோ மருந்து கொடுப்பதை ஏன் இவர்கள் மிகவும் பலப்பிரயோகத்துடன் எதிர்க்கின்றார்கள்? தாம் போலியோ தடுப்பு மருந்தை தற்பொழுது வரவேற்பதாக இந்த மதகுருமார் கூறுகின்றார்கள். ஆனால் நீண்ட காலமாக ஏனைய பலரை போன்று இவர்களும் அதனை சந்தேகித்தே வந்திருக்கின்றார்கள்.
We have view that this is donated by America or the European countries.
இவை அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளால் வழங்கப்படும் நன்கொடைகள். ஆகவே அவர்கள் முஸ்லீம் அல்லாத நாடுகள் என்பதால் அவர்கள் எங்கள் எதிரிகள் என்று நாங்கள் கருதினோம். ஆகவே இந்த தடுப்பு மருந்தில் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஏதோ இருக்கிறது என்று நாங்கள் நினைத்தோம்.
இதனால் முழு பழங்குடியின பிரதேசத்திலும் தீவிரவாதிகள் இதனை தடுத்து விட்டார்கள். அங்கு பலருக்கு இப்பொழுது போலியோ தாக்கியிருக்கின்றது. அதனால் பழங்குடியின பகுதிகளிலிருந்து வெளியே வருகின்ற பஸ்களை மறைத்து பாகிஸ்தான் அதிகாரிகள் குழந்தைகளுக்கு அங்கேயே போலியோ மருந்து கொடுக்கின்றார்கள். ஆனால் இது ஒரு இலக்கற்ற நடவடிக்கைதான். வடமேற்கு பாகிஸ்தானிலும் ஏனைய இடங்களிலும் இருக்கின்ற லட்சக்கணக்கான குழந்தைகள் இதனால் விடுபட்டு போகின்றன. இதன் காரணமாக உலகிலிருந்து முற்றாக ஒழிக்கப்படக்கூடிய ஒரு நோய் இலகுவில் தாக்குகின்ற நிலைக்கு பாகிஸ்தான் குழந்தைகள் உள்ளாக்கப்படுகின்றார்கள். அதேவேளை ஆப்பிரிக்காவை பொறுத்தவரை கோன் ஆஃப் ஆப்பிரிக்கா பகுதியில் அகதிகளே போலியோவால் அதிகம் தாக்கப்படுகின்றார்கள். மிகவும் பலவீனமான நிலையிலும் எப்பொழுதும் இடம்பெயர்ந்து கொண்டும் இருக்கும் இவர்கள் இலகுவில் போலியோவால் தாக்கப்படுகின்றார்கள். அங்கு உலக சுகாதார நிறுவனம் அவசர தடுப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்து லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு மருந்தை கொடுக்கின்றது. அவசரமாக தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படாவிட்டால் இது மீண்டும் உலக பிரச்சனையாகிவிடும் என்று யூனிசெஃப் அமைப்பைச் சேர்ந்த லெய்லா ஆப்ரர் அவர்கள் கூறுகின்றார்.
If we don't stop it here now, it will spread to our neighboring countries.
இந்த இடத்தில் இதனை நாம் தடுக்காவிட்டால் இது எமது அண்டை நாடுகளான தெற்கு சூடான், தான்சானியா மற்றும் அவற்றையும் கடந்து பரவிவிடும். அதனால் தான் பாரிய அளவிலான அவசரமான நடவடிக்கை தேவைப்படுகிறது.
இந்த வருடத்துக்குள் இந்த பகுதியில் 3,40,00,000 குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு மருந்து கொடுக்க ஐநா திட்டமிட்டிருக்கின்றது. ஆனாலும் இந்த நடவடிக்கைகள் போலியோ பரவுவதை முற்றாக தடுத்துவிடுமா என்பதை இப்பொழுது கூற முடியாது.
ஆலிம் மக்மூலின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சீவகன். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் அலைவரிசை விவரங்களை ஒருமுறை தரலாமே சீவகன்.
ஆம், தமிழிசை நிகழ்ச்சிகளை சிற்றலைவரிசைகள் மூலம் கேட்கின்ற நேயர்கள் மறு அறிவித்தல்கள் வருகின்றவரை இந்த நிகழ்ச்சிகளை பின்வரும் அலைவரிசைகள் மூலம் கேட்க முடியும். 39 மீட்டரில் 7,600 கிலோஹெர்ட்ஸ், 31 மீட்டரில் 9,855 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 25 மீட்டரில் 11,965 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகள் மூலம் கேட்க முடியும்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சிவகன்.
ஆம், நெல்சன் மண்டேலா அவர்களின் மறைவு குறித்து தமிழகத்திலிருந்து பல நேயர்கள் கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள். முதலில் தென்னாப்பிரிக்க மக்களின் ஒப்பற்ற தலைவர் மண்டேலாவின் சேவையும் தியாகமும் உலக வரலாற்றின் உன்னத அங்கம். வேற்றுமைகளை மறந்து பல்வேறு இன மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்வதே அவருக்கு நாம் செய்யக்கூடிய அஞ்சலியாகும் என்று எழுதியிருக்கிறார் ராமேஸ்வரம் நேர். சு பாலசுப்ரமணியன்.
காந்தி வழியில் அகிம்சை வழிகளை கடைபிடித்த மாபெரும் தலைவர் மண்டேலா தமிழோசை அவரது மறைவு குறித்து ஒலிபரப்பிய நிகழ்ச்சியில் அவரது சிறைவாசம், பின்னர் உலக அமைதிக்கான நோபல் பரிசை அவர் வென்றது போன்ற பல தகவல்களை அறியக்கூடியதாக இருந்தது என்கிறார் வரதராஜன் பேட்டை நேயர் ச. அலெக்சாண்டர்.
காந்தியின் வழியில் போராடி நிரவரி ஆட்சியை தோற்கடித்து நாட்டை மீட்ட நெல்சன் மண்டேலாவின் மறைவு பெரிய இழப்புத்தான் என்கின்றார் புதுச்சேரி நேயர் பி. கோவிந்தராஜ்.
நெல்சன் மண்டேலாவுக்காக ஒரு நாள் நிகழ்ச்சியையே ஒதுக்கியதை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறும் மனம்பூண்டி நேயர் தட்சிணாமூர்த்தி, அவர் நல்லவர்தான், ஆனாலும் அவரது ஆட்சியில் வறுமையை ஒழிக்க முடியவில்லை, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முடியவில்லை என்கிறார்.
இலங்கை பிரச்சினை பற்றி மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சென்னையில் தெரிவித்த கருத்துக்கள் பற்றி எழுதுகின்ற வேலூர் நேயர் ஜே. டி. மூர்த்தி, சிதம்பரத்தின் பேச்சு நம்புவதற்குரியதாக இல்லை, ஈழ மக்களுக்கு இவர்கள் பாடுபடுவது உண்மையென்றால் சிங்கள சிப்பாய்களுக்கு இந்திய மண்ணில் பயிற்சி தருவது ஏன் என்று கேட்டிருக்கின்றார்.
தேவயானி கோபர்கடி அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட விவகாரம் பற்றி எழுதும் பெங்களூர் நேயர் முருகதாஸ் கண்ணன், நியூயார்க்குக்கான இந்திய துணைத் தூதர் அந்த நாட்டின் சட்ட விதிகளை மீறியிருந்தாலோ, அந்த பதவியின் மரியாதைக்கு இழுக்கு ஏற்படும் வகையில் நடந்திருந்தாலோ அது இந்தியாவுக்கு தான் இழுக்கு. அவர் கண்டிக்கப்பட்டு பதவியிலிருந்து விரட்டப்பட வேண்டியவர். இதை பற்றி யாரும் யோசிப்பதாக தெரியவில்லை. ஆனால் அமெரிக்க அதிகாரிகள் அவரை நடத்திய விதம் நமக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும் உள்நோக்கம் கொண்டதாகவும் தெரிகிறது. வெளியுறவுத்துறையில் இருப்பவர்களின் ஒழுங்கை பராமரிப்பவர்களே ஒழுங்கில்லாமல் இருப்பதன் விளைவே இது என்கிறார்.
இதே செய்தி பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்தில் இருக்கின்ற தென்காசி இளங்கோ எம். சாமி, ஒரு பெண்ணுக்கு நேர்ந்ததற்கு இந்த அளவுக்கு இந்தியா ரியாக்ஷன், ஆனால் இலங்கையில் நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு இதே போல நேர்ந்த பொழுது இந்தியா வீரம் காட்டவில்லையே என்றெழுதியிருக்கின்றார்.
லண்டனிலிருந்து இது குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்தை பதிவு செய்திருக்கும் ராம்ஜீவ் முருகையா, எனக்கு ஒன்று புரியாத புதிராக இருக்கிறது, அது ஏன் எவரும் பாதிக்கப்பட்ட அந்த வேலைக்கார பெண்ணை பற்றி பேச மாட்டேன் என்கிறார்கள்? ஏமாற்றப்பட்டவளை விட்டுவிட்டு பேசுவது கோமாளித்தனமா இல்லையா? அவளும் இந்திய பெண்தானே, அவள் ஏழை என்பதாலா? இதுதானே நவீன கால கொத்தடிமைத்தனம். சலுகைகள் வேறு, தனி மனித உழைப்பை சுரண்டுவது ராஜதந்திரியின் சலுகையா என்று கேட்கிறார்.
தேமுதிக தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்ற செய்தி பற்றி எழுதுகின்ற மும்பை சுகுமார், அரசியலில் கொள்கை இல்லாத தன்மைகளால் ஜனநாயகம் மதிப்பிழக்கும் சூழலில் இவரது முடிவு வரவேற்கத்தக்கது என்றெழுதியிருக்கின்றார்.
இலங்கை திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏசிஎஃப் ஊழியர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்த அந்த நிறுவனம் சர்வதேச விசாரணை கோருவது பற்றிய செய்தி குறித்து எழுதும் திருவண்ணாமலை நேயர் ஆர். அனுருத்தன், ஆக்ஷன் ஃபார்ம் ஊழியர்கள் படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை தேவை என அந்த ஸ்தாபனம் முன்வைத்த கோரிக்கை நியாயமானது. இலங்கையில் தமிழர்களுக்கு எந்த காரியத்திலும் சரி, சர்வதேச நீதி விசாரணையில் தான் தமிழர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். கடந்த 12ஆம் தேதி ஆக்ஷன் ஃபார்ம் ஊழியர்களின் படுகொலைக்கு நீதி வேண்டி அவர்களின் குடும்பத்தார்களின் குரல்களை பிபிசி தமிழ்வசையில் கேட்டபோது வேதனையடைந்தேன். ஒரு தாய் தனது மகளின் பெருமதி பல கோடி என்று தனது தாய் உள்ளத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அவர் மட்டுமல்ல, அவரை போல பிள்ளைகளை இழந்த தாய்மார்கள் ஏராளம் என்கிறார்.
இலங்கையில் தேசிய கீத சர்ச்சை பற்றி எழுதுகின்ற ஆஸ்ட்ரோ நேயர் பிரேம்ராஜ், நான் சிறுவனாக மலையகத்தில் இலங்கையில் பிரஜா உரிமை இல்லாமல் இருந்த போதே தமிழில்தான் தேசிய கீதம் பாடினோம். 47ஆம் ஆண்டிலிருந்து தமிழில்தான் பாடி வருகின்றோம். இப்பொழுது சிங்களவர்களும் அரசு வேலை வேண்டுமென்றால் தமிழ் கற்க வேண்டும் என்ற நிலைமை இருக்கின்ற பொழுது தமிழர்கள் ஏன் சிங்களத்தில் தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்.
இதே பிரச்சனை பற்றி எழுதும் கனடா நேயர் முல்லைமதி, அரியநேத்திரன் அவர்களுக்கும் வடமாகாண விவசாய அமைச்சருக்கும் மட்டுமல்ல சிறுபான்மை மக்கள் யாருக்கும் இலங்கையின் தேசிய கொடி பற்றியோ தேசிய கீதத்துடனோ உடன்பாடு கிடையாது. இலங்கையின் ஒட்டுமொத்த மனிதர்களின் குண இயல்பும் இலங்கையின் தேசிய கொடியிலும் தேசிய கீதத்திலுமிருந்தே கருக்கொள்கிறது. இலங்கைக்கு நல்ல எதிர்காலம் தேவையாக இருந்தால் இந்த இரண்டிலும் பொருத்தமான மாற்றம் செய்யப்பட வேண்டும். ஆனால் அது நடக்காது. சிங்கத்துக்கு பிறந்ததாக தம்மை எண்ணிக்கொள்ளும் ஒரு தரப்பால் மனித இயல்பை பற்றி சிந்திக்க முடியுமா என்கிறார்.
மலைய மக்களின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு இங்கிருந்து என்ற முழுநீள திரைப்படத்தை இயக்கிய சுமதி சிவமோகனின் பேட்டி குறித்து எழுதுகின்ற கனடா நேயர் சரோவர்ணன், பார்வையாளராக வாழுகின்ற ஒருவரை நடிக்க வைக்காமல் அனுபவம் இல்லாவிட்டாலும் மலையகத்தில் பங்காளியாக வாழுகின்ற தோட்டத் தொழிலாளர்களையே நடிகர்களாக மாற்றிய சுமதியின் துளிச்சலுக்கு நிச்சயமாக சபாஸ் போடத்தான் வேண்டும். இந்தியாவில் இலங்கையின் ஆயுத போராட்டத்தை மையமாக வைத்து எத்தனையோ தமிழ் படங்களை தயாரித்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் தமிழ்நாட்டு தமிழர்கள் தொப்புள் கொடி உறவுகளான மலையக இந்திய தமிழர்கள் பல ஆண்டுகளாக அனுபவித்து வரும் சோகத்தை மையமாக வைத்து எந்த தமிழ் பட இயக்குநர்களும் இதுவரை படம் எடுக்காதது வேதனைக்குரியதுதான், வெட்கப்படக்கூடியதும் ஆகும் என்றார்.
சரி, நேரமாகிவிட்டது சிவகன். இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சிவகன். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
தாய்லாந்தில் வரும் பிப்ரவரி மாதம் நடத்தப்படவிருக்கும் பொது தேர்தலில் தாம் பங்கு கொள்ளப் போவதில்லை என்று அந்த நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி கூறியிருக்கிறது. தெற்கு சூடானில் கேந்திர முக்கியமான போர் நகரை முன்னாள் அதிபருக்கு விசுவாசமான கிளர்ச்சி படையினர் கைப்பற்றி 3 நாட்கள் கடந்திருக்கின்ற நிலையில் அதனை மீண்டும் கைப்பற்ற இராணுவத்தினர் முயன்று வருகின்றனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.